ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 13, இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும், பதம் 33. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. யதா சர்வகதம் சூக்ஷ்மாத் ஆகாஷம் நோபலி சர்வத்ராவஸ்திதோ தேஹே ததாத்மானோபலிப்யதே. யதா சர்வாகதம் சூக்ஷ்மவன் ஆகாஷம் நோபலிப்யதே சர்வத்ராவஸ்திதோ தேஹே ததாத்மானோபலிப்யதே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரிய ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். எங்கும் நிறைந்திருந்தாலும் தனது நுண்ணிய இயற்கையினால் ஆகாயம் எதனுடனும் கலக்காமல் இருக்கின்றது. அதுபோல பிரம்மனின் பார்வையில் நிலை பெற்றுள்ள ஆத்மா உடலில் அமைந்திருந்தாலும் உடலுடன் கலப்பதில்லை. ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகய சக்ஷுரன்மிலீதம் மீனம் தஸ்மை ஸ்ரீ குரவே நம. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின்யுதி நாமினே. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீ வாசதி கௌர பக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 13, பதம் 33 இருக்கும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பதத்தில் எப்படி ஆத்மா நம்மளுடைய சரீரத்தில் இருந்தாலும், இந்த சரீரத்தில் இருந்தாலும் ஆத்மா கலக்காமல் இருக்கின்றன அப்படிங்கிறத பற்றி ஒரு உண்மையுடன் ஒரு உதாரணத்துடன் இங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே பகவான் குறிப்பிடுகின்றார் எப்படி இந்த ஆத்மாவானது எப்பொழுதும் சரீரத்திலிருந்து தனியாகவே பிரிந்து இருக்கிறது. ஒன்றோடு ஒன்றாக இந்த சரீரத்தோடு இந்த ஆத்மா எப்பொழுதும் கலப்பதே கிடையவே கிடையாது. இந்த சரீரத்துக்கு உள்ளறையே இருந்தாலும் இந்த ஆத்மா வந்து கலப்பது கிடையவே கிடையாது. பகவான் இங்கே ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார் எப்படி ஆகாசமானது எதனுடனும் கலக்காமல் இருக்கின்றதோ. ஏன் அப்படின்னா ஆகாசம் வந்து மிக மிக நுண்ணியமானது. இப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிலம் வந்து இருக்கிறதுலே வந்து உருவம் அதிகமானது. நிலம், அதுக்கப்புறம் நீர் அதை விட குறைவானது. அதுக்கப்புறம் நீர், நிலம், நீர், நெருப்பு. நெருப்பு பார்த்தீங்கன்னா தண்ணியை விட உருவம் குறைவானது. அதுக்கப்புறம் காற்று, நெருப்பை விட காற்று குறைவானது. காற்றை விட ஆகாசம் அப்படிங்கிறது வந்து மிகவும் நுண்ணியது. போக போக அதான் நிலம், நிலம் தான் இருக்கிறதுல வந்து நம்மளால் நல்லா கண்ணில் பார்க்க முடியும், நல்லா வந்து பெருசாக இருக்கும். ஆனால் ஆகாசம் அப்படிங்கிறது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், அது வந்து கொஞ்சம் போக 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 என்ன பண்ணும் அப்படின்னா நுண்ணியமாக இருக்கும். அதுபோல் ஆகாசம் வந்து எதனுடனுமே வந்து கலக்கவே கலக்காது, எப்பொழுதுமே தனியாக இருக்கும். அதுபோல் ஆத்மாவும் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். இப்போ நம்ம சாதாரணமாக காற்று பார்த்தோம் அப்படின்னா சில பிரபுபாதர் ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார். காற்று பார்த்தோம் அப்படின்னா நீருக்குள்ளே போகும், நீருக்குள்ளே போகும். ஆனால் அந்த காற்று எப்பொழுதுமே வந்து நீரில் கலப்பதே கிடையவே கிடையாது. நம்ம பார்க்கலாம், நம்ம சாதாரணமாக கிணத்துக்குள்ளே நம்மலாம் குளிப்போம். சாதாரணமாக குளிக்கும் பொழுது அந்த காலத்திலாம் கிணறு இருந்துச்சு, குளிப்போம். இப்போ கிணறை பார்க்குறது குதிரை கொம்பை பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லாமே அடிபைப்பில் குளிக்கிறது, பாத்ரூமில் தான் எல்லோருமே குளிக்கிறோம். ஆனால் அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிணத்துல குளிப்போம். கிணத்துல குளிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள்லாம் இந்த சின்ன சின்ன வயசில் இருக்கும்பொழுதுலாம் கிணத்துக்குள்ளே போயிட்டு விளையாடுறது, மூச்சு உள்ளே போயிட்டு இந்த தொடர விளையாட்டு விளையாடுறது, அந்த மாதிரி தண்ணிக்குள்ளேயே விளையாடுற விளையாட்டுலாம் நிறைய பேர் விளையாடுவாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே காற்றே இருக்காது. அதனால தான் நம்மளால் ரொம்ப நேரம் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கவே முடியல. என்ன பண்ணுறோம் அப்படின்னா தண்ணியை விட்டு வெளியில் வர்றோம். அப்போ அதே வந்து தண்ணிக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம காற்றை வந்து எடுத்துகிட்டு தான் உள்ளே போயிட்டு இருக்க முடியும். இப்போ யாருன்னா ஆளுக்கான ஆள் ரொம்ப இதில் போயிட்டு தேடுறாங்கன்னு வச்சுக்கோங்க எதனாச்சும், அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூடையே காற்று எடுத்துகிட்டு போவாங்க. சுவாசிக்கிறதுக்கான எவ்வளோ காற்று தேவைப்படுமோ, எவ்வளோ நேரம் இருக்காங்களோ, எவ்வளோ காற்று தேவைப்படுமோ அதை எடுத்துகிட்டு உள்ளே போய் இருக்க முடியும். ஏன் அப்படின்னா காற்று வந்து தண்ணியோட உள்ளர போய் கலக்கவே கலக்காது. தண்ணிக்குள்ளே நீங்கள் காற்றை வந்து தண்ணிக்குள்ளே அடிச்சிங்கனாலும் அது என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணிக்குள்ளேருந்து வெளியில் வந்துடும். அது எப்பவும் கலப்பதே இல்லையா அப்படின்னு சில பிரபுபாதர் குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் வந்து இந்த காற்று வந்து மண்ணில் நம்ம சூறாவளி காற்றுலாம் அடிக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்ன பண்ணும், காற்று அப்படியே மண்ணை வாரிக்கிட்டே வரும். சூறாவளி காற்று அடிக்கும் பொழுது அந்த மண்ணை வாரிக்கிட்டே வரும். இருந்தாலும் அந்த மண்ணு கூட இந்த காற்று கலக்கவே கலக்காது. கொஞ்ச நேரம் சுத்தம், அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா மண்ணு கீழே விழுந்துடும், காற்று கிளம்பி போயிடும். அதுபோல் அந்த மலமம் மலத்தில் வந்து காற்று அடிச்சுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மலத்தோட நாற்றம் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே பரவி வரும். இருந்தாலும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த காற்றும் இந்த மலமும் ஒன்றுடன் ஒன்றாக கலப்பது கிடையவே கிடையாது. அதுபோல் நம்ம எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த காற்றும் எந்த ஒரு பொருளோட கலக்கின்றதோ அதுவும் கலப்பது கிடையவே கிடையாது. எப்பொழுதுமே வந்து தனியாக காற்று இருப்பதை போல இங்கே பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த ஆத்மாவும் என்ன பண்ணுகின்றது அப்படின்னா எதனுடனும் கலக்காமல் தனியாகவே இருக்கின்றது. காற்று எப்படி எதனுடனும் கலக்காமல் தனியாக இருக்கின்றதோ அதுபோல தனியாகவே இருக்கின்றன அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். ஆத்மா எந்த ஒரு சரீரத்தில் நுழைந்தாலும் அதுக்கு எப்பொழுதுமே வந்து எதனுடனும் கலக்காமல் தனித்தன்மையாக இருந்து விளங்குகின்றன அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் நான் இதை வந்து எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா நண்பர்களும் பார்க்கலாம். நண்பர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா நம்மளோட கூட்டமாக இருக்க மாதிரி தான் தெரியும், இருந்தாலும் வந்து அவர்கள் யாருடனும் சேராமல் தனியாகவே இருப்பார்கள். சில நேரத்தில் நம்மளே பார்க்கலாம், நம்ம கூடயே தான் எல்லாமே நம்ம கூட தான் வந்து ஒரு சில பேர் இருப்பாங்க, ஆனால் அவர்கள் வந்து யாருடையுமே கலக்க மாட்டாங்க. இவன் வந்து எதனுடையும் சேர மாட்டான்டா அப்படின்னு நம்ம சொல்கிறது விளக்கம். அதுபோல் இந்த ஆத்மாவம் என்ன பண்ணுகின்றது அப்படின்னா தனியே விளங்குகின்றது. ஏன் தனியே விளங்குகின்றது அப்படின்னா இதனுடைய சொரூபம் வேறு, அதனுடைய சொரூபம் வேறு, அந்த சரீரத்தினுடைய சொரூபம் வேறு. இது வந்து அழியக்கூடியது, இந்த சொரூபம் இந்த அந்த சரீரமும் அழியக்கூடியது, ஆனால் ஆத்மா நித்தியமானது. நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தால் இந்த சரீரம் படைக்கப்பட்டது. ஆத்மாவும் ஆன்மீகமயமானது. அதனால் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சைனாக்காரர் ஒருத்தர் இருக்கார், ஒருத்தர் தமிழ்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இவரோட பாஷையும் வேறு, அவரோட பாஷையும் வேறு. நம்ம போய் கலப்போமா? கண்டிப்பாக கலக்கவே மாட்டோம். நம்ம தமிழ் சாப்பிட்ற இடத்துல அவர் சைனாக்காரர் சாப்பிடுவாரா, இல்லை சைனாக்காரர் சாப்பிட்ற இடத்துல தமிழ்காரர் சாப்பிடுவாரா அப்படின்னா சாப்பிடவே மாட்டோம். ஏன் அப்படின்னா அவரோட பாஷை வேறு, அவருடைய பழக்க வழக்கங்கள் வேறு, எல்லாமே வந்து வேறு. ஒரே ஒரு உதாரணத்துக்கு இப்போ சைனாக்காரர் நம்மளோட தமிழ்நாட்டில் எங்கேயோ வந்து வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் தான் இருக்கார். இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சைனீஸ் கடை எங்கே இருக்கோ அங்கே போய் சாப்பிடுவார், சைனீஸ்காரங்க எங்கே இருக்கோ அங்கே போய் பழகிக்குவார். அதுபோல் அவர் வந்து அவரோட சொரூபம் வேறு, அவருடைய இயற்கை வேறு, தமிழ்நாட்டில் இருக்க மக்களுடைய இயற்கை வேறு. அதுபோல் இந்த ஆத்மாவினுடைய இயற்கை வேறு, இந்த சரீரத்தினுடைய இயற்கை வேறு வேறையாக இருப்பதால் இந்த ஆத்மா என்ன பண்ணுகின்றது அப்படின்னா இந்த சரீரத்தில் கலக்காமல் இருக்கின்றது அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த அந்த ஆத்மாவை பற்றி நம்மளுடைய கண்ணால் வந்து எப்படி இந்த ஆத்மா சரீரத்துக்குள் நுழைகிறது அப்படிங்கிறதெல்லாம் கண்ணில் பார்க்க முடியாது. இதுதான் அசுரர்களுக்கும் பக்தர்களுக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை. வேதங்கள் சாஸ்திரங்கள் சொல்லும் பொழுது பக்தர்கள் வந்து நம்புகின்றனர், அப்படின்னா புரிந்து கொள்கின்றனர். ஆனால் இந்த நாஸ்திகவாதிகள் நீ கண்ணில் காமி அதுக்கப்புறம் தான் நான் வந்து நம்புவேன் அப்படின்னா எப்படி எல்லாத்தையுமே கண்ணில் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. எப்படி ஆத்மா எப்படி ஆணும் பெண்ணும் இணைகிறார்கள், எப்படி உயிர் வந்து நுழைகின்றது அப்படிங்கிறத கண்ணில் காட்டு அப்படின்னா எப்படி முடியுமா? நாஸ்திகவாதிகளுக்கும் தான் குழந்தை பிறக்கிறது, அவர்களால் காட்ட முடியுமா எப்படி உயிர் வாலி வந்து ஆணும் பெண்ணும் இணையும் போது எப்படி உயிர் வாலி உள்ளே நுழைகிறது அப்படிங்கிறத கண்ணில் அவர்களால் காட்ட முடியுமா? கண்டிப்பாக காட்டவே முடியாது. அதுபோல் சில பிரபுபாதர் புருளுரலர் கொடுக்கின்றார், எப்படி அந்த ஆத்மா இந்த சரீரத்துக்குள் நுழைகின்றது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து எப்படி இந்த ஆத்மா நம்மளோட சரீரத்துக்குள்ளே வசிக்கின்றது அப்படிங்கிறதையும் கண்ணில் பார்க்க முடியாது. அதே போல் வந்து எப்படி நுழைகின்றது, எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத பார்க்க முடியாத தருணத்தில் எப்படி இந்த ஆத்மா நம்மளோட சரீரத்தை விட்டு வெளியே செல்கின்றது அதையும் நம்மளால் பார்க்க முடியாது. ஆக மொத்தத்தில் இந்த ஜடப்பொருளால் வந்து நுண்ணிய ஆத்மாவை வந்து பார்க்கவே முடியவே முடியாது, உணரதான் நம்மளால் முடியும், பார்க்க இயலவே இல்லாது. அதுபோல தான் வந்து கடவுளையும் வந்து நம்ம பார்க்க இயலாது, நம்மளோட கண்ணை வைத்து பார்க்க இயலவே இயலாது, மனக்கண்ணால் மட்டும்தான் பகவானை பார்க்க முடியும். அதனால் பார்த்தோம் அப்படின்னா இந்த அறிவியல் விஞ்ஞானிகளாலேயும் ஆத்மாவை பற்றி எந்த விதமான ஆராய்ச்சியும் செய்ய இயலவே இயலாது. எல்லாத்தை பற்றியுமே இந்த விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்கிறார்கள் இல்லையா, ஆத்மாவை பற்றி யாருன்னா ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா அவர்களால் கண்ணில் பார்க்க முடியாதே. இந்த உலகம் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னா யாருக்குன்னா தெரியுமா? கண்டிப்பாக தெரியவே தெரியாது. ஓ, உலகம் வந்து எவ்வளோ நீளங்க இருக்குது, எவ்வளோ அகலங்க இருக்குது அப்படின்னு விஞ்ஞானி ஆராய்ச்சிகள்கிட்ட யாருன்னா கேட்டால் தெரியுமா? உலகத்தை வந்து உருண்டையாக இருக்கா தட்டையாக இருக்கா கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து அவர்களால் முடியவில்லை. ஒருத்தர் வந்து சதுரமாக இருக்கின்றாரு, ஒருத்தர் வட்டமாக இருக்கின்றாரு, ஒருத்தர் பூலோகம் மாதிரி இருக்கின்றாரு. அதனால் இந்த விஞ்ஞானி ஆராய்ச்சிகள்லாம் வந்து இந்த ஆத்மாவை பற்றி அவர்களாலையும் ஆராய்ச்சி செய்ய இயலவே இயலாது. அதுபோல் வந்து சாஸ்திரங்களில் கொடுக்கின்றன, வேத சாஸ்திரங்களிலே ஆத்மாவை பற்றிய ஞானம் இருக்கின்றது. அந்த சாஸ்திரத்தை பயன்படுத்தி மட்டும்தான் நம்மளால் இந்த ஆத்மாவை பற்றி புரிந்து கொள்ள முடியும். விஞ்ஞானி ஆராய்ச்சிகளெல்லாம் முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளால் கண்ணில் பார்க்கவே முடியாது. எந்த ஒரு கருவியை பயன்படுத்தியுமே ஆத்மாவை பார்க்க இயலவே இயலாது. இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஆத்மா எப்பொழுதும் இந்த சரீரத்தில் கலப்பதே இல்லை அப்படிங்கிறதை பற்றி குறிப்பிடுகின்றார். ஏன் அப்படின்னா சரீரத்தினுடைய தன்மையும் இந்த ஆத்மாவினுடைய தன்மையும், இது ஆத்மா ஆன்மீகமயமானது, சரீரம் பௌதிகமயமானதாக இருப்பதால். எப்படி இன்னொரு உதாரணத்தை பார்த்தோம் அப்படின்னா, எண்ணெயை நம்ம வந்து தண்ணிக்குள்ளே ஊற்றினோம் அப்படின்னா எவ்வளோதான் ஊற்றினாலும் அப்படின்னா தண்ணி தனியாக தான் இருக்கும், எண்ணெய் தனியாக தான் இருக்கும், ஒன்னோட ஒன்று கலக்கவே கலக்காது. இப்போ நம்ம சுட தண்ணியும் பச்சை தண்ணியும் கலந்தோம் அப்படின்னா ரெண்டும் போய் கலந்துக்கும். சுட தண்ணியும் பச்சை தண்ணியும் என்ன பண்ணும் அப்படின்னா கலந்துக்கும், கலந்துட்டு குளிர் காலத்தில் நம்ம குளிக்கலாம். ஆனால் அதே போல் நம்ம ஒரு எண்ணெயும் தண்ணியும் ஒன்றா கலந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணும் அப்படின்னா கலக்கவே கலக்காது. எண்ணெய் தனியாக இருக்கும், தண்ணி தனியாக இருக்கும். அதுபோல் ஆத்மா இந்த சரீரத்தினுடைய உடம்பில் இருந்தாலும் அது தனியாகவே இருக்கிறது அர்ஜுனா என்று புரிந்து கொள் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.